ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 30. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். அபீச்சே சுதுராச்சாரோ பஜத்தே மாமனன்யபாம், சாதுரேவ சமந்தவ்ய சம்யாக்வ்யாவசித்தோ ஹி சகம். அபீச்சேது சுதுராச்சாரோ பஜத்தே மாமனன்யபாக், சாதுரேவ சமந்தவ்யாம் சம்யாக்வ்யாவசித்தோ ஹி சகம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதுராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி துண்டில் பிறலாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தம் ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்னவாதி பாஷாத தேச தாரணிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமம் ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 9, மிக ரகசியமான அறிவு, பதம் 30 இருக்கும். பகவான் இந்த பதத்தில் வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கின்றார். பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்லோகமுமே வந்து மதுரம் மதுரம், மிகவும் சுவையானது சுவையானது அற்புதமானது. ஏன் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அகிலம் மதுரம் என்று வைஷ்ணவாச்சாரியர்கள் பாடுகின்றனர். அகிலம் மதுரம் அப்படின்னா எல்லாமே பகவானுடைய லீலைகள், பகவானுடைய கருத்து, பகவானுடைய எல்லாம், பகவானை சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து மதுரம் மதுரம், மிகவும் சுவையானது. பகவான் இந்த பதத்தில் சொல்கின்றார், ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறலாது ஈடுபட்டு இருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான் என்று பகவான் கூறுகின்றார். இந்த பதத்தை நாம் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது, தவறுதலாக புரிந்து கொண்டு தவறுதலான செயல்களில் ஈடுபடக்கூடாது. கிருஷ்ணரே இங்கே சொல்கிறாருப்பா, தப்பான காரியத்தை செய்தாலும் அவனை சாதுவாகவே கருத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது, தேவையில்லாத வேலைகள்லாம் வந்து கிருஷ்ண பக்தன் அப்படின்னு சொல்லி கொண்டு ஊரை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஒரு பக்கம் என்ன பண்ணுறது, யாருன்னா போயிட்டு கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி தான் பகவான் சொல்லியிருக்காரே இந்த பதத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், யாருனா ஒரு கொலை பண்ணிடலாம், யாருனா ஒரு திருடிடலாம், யாராவது ஒரு தப்பு பண்ணிடலாம், நம்ம வந்து அதுக்கு சரி செய்யறதுக்கு நம்ம பக்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, 10 அபராதங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு 10 குற்றங்கள் இருக்கின்றன. அதில் என்ன ஒரு குற்றம் அப்படின்னா, பகவானுடைய நாமத்தினுடைய சக்தியை வைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தவறுதல் செய்யக்கூடாது. ஒரு சாது அப்படின்னா வந்து வைரம் போல இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கின்ற சாதுக்களை போல இருக்கக்கூடாது. சாது என்பவன் உள்புறமும் வெளிப்புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உள் ஒன்று வைத்து வெளி ஒன்று பேசுவார்கள். உள்ளுக்குள்ளே வந்து சாக்கடையை வைத்திருப்பார்கள், இருந்தாலும் வெளியில் காமிக்கிறதுக்கு எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, இது ஒரு வைரக்கல்லை போல காமித்துக் கொள்வார்கள். இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பாரத வருஷத்தில் ஒரு பெரிய சாதுவோ மகானோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வந்து அவரை ஜெயிலில் போட்டாங்க. இவர்கள் எல்லாம் சாதுக்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு வந்து அந்த சாதுவுக்கு வந்து, சாதுன்னு சொல்லக்கூடிய மனிதருக்கு வந்து ஏகப்பட்ட நிலங்கள் இருந்துச்சு, ஏகப்பட்ட நிலங்கள். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கார் இருந்துச்சு. அவர் படுக்கிறதே வந்து பஞ்சு மெத்த பயங்கரமாக படுத்திருப்பார். அவருக்கு வேலை செய்வதற்கு நிறைய பெண்கள், அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுவார், நிறைய பணம் வைத்திருப்பார். அவர் வந்து ஒரு சாது என்று சொன்னாலும் கோடீஸ்வரர்களை விட அவருக்கு செல்வ செழிப்புகள் இருந்தது. இவர்களையெல்லாம் சாதுக்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. கிருஷ்ண பக்தன் ஒரு சாது அப்படின்னா அவனுக்கு எது பணம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவனுடைய வைத்திருக்கின்ற ஜபமாலையும் பகவானுடைய நாமம்தான் அவனுடைய சொத்து. அந்த மாதிரி இருக்கிறவனை தான் வந்து பகவான் சாது என்று சொல்லி கொள்கின்றார். இந்த கலியுகத்தில் இருப்பதைப் போல வந்து உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர மோசமான செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள். வெளியில் பெரிய தாடியும் வந்து நிறைய அழகான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அவர்களுக்கு கோடிக்கணக்கான வந்து பின்தொடர்பவர்கள் இருந்தால் அவர்களை சாது என்று அழைக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் வந்து சாதுக்கள் என்று அழைக்க இயலாது. கிருஷ்ண பக்தன் அப்படின்னா சததம் கீர்த்தயந்தோமா மெதந்தஷ்டிருடாவிர்த்தகா, திடமாக கிருஷ்ண பக்தி செய்யக்கூடியவன். பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சததம் 24 மணி நேரமும் சததம் கீர்த்தயந்தோமா மெதந்தஷ்ச திடாவர்த்தக, திடமாக பகவானுடைய நாமத்தை சொல்லுவவனே சாது என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த பௌதீக விஷயங்களுக்கு பின்னால் ஓடாமல் இருப்பவனே சாது. அவனுக்கு எது, அவனை பொறுத்தவரையில் எது சொத்து எது வைரம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருவடியே அவனுக்கு சொத்து. அவன் வைத்திருக்கின்ற துளசி மாலையும் பகவானுடைய நாமமும் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்கள் தான் அவனுடைய சொத்து. அந்த மாதிரி இருக்கிற சாதுவை பற்றி பகவான் இங்கே கூறுகின்றார். இந்த கலியுகத்தில் இருக்கிற சாது போல வேடமிட்டிருப்பவர்களை பகவான் இங்கே கூறவில்லை. பகவான் வந்து சாது கிருஷ்ண பக்தனா எப்படி இருப்பான், அவன் முதலில் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்வான், அதுக்கப்புறம் வந்து தகாத பாலுறவுகளை அவன் வைத்துக் கொள்வதில்லை, அதுக்கப்புறம் வந்து மது பழக்கத்தை விட்டுவிடுகின்றான், வந்து சூதாடுவதை விட்டுவிடுகின்றான், புகைப்பழக்கத்தை விட்டுவிடுகின்றான், அதுக்கப்புறம் வந்து மாமிசங்கள் உண்ணுவதை தவிர்த்து விடுகின்ற பிரசாதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு எளிமையான வழியில் நேர்மையான வழியில் எவன் நடக்கின்றானோ அவனையே பகவான் இங்கே சாது என்று சொல்கின்றார். அப்படியே இருக்கின்ற சாது தவறுதலாக ஏதேனும் தவறுதலாக ஏதேனும் காரியத்தை மோசமான காரியத்தை செய்துவிட்டால் அவனை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, துரத்தி விட்டுறக்கூடாது. பகவான் இந்த பதத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பக்தி துண்டு அப்படிங்கிறது எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதை பற்றி பகவான் இங்கே கூறுகின்றார். இப்போ நம்மளுடைய சட்டையில் வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு அழுக்கு புந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பேனாவில் இருக்கிற இங்கு கொட்டிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அது போகவே போகாது. பேனாவில் இங்கு கொட்டிடுச்சு அப்படின்னா அது போகவே போகாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எதையோ போட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போ வந்து ஒரு சோப்பு வந்து மிகவும் ரொம்பவும் மோசமான அழுக்கை வந்து சுத்தம் செய்வதற்கு ஒரு சோப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த சோப்பினுடைய சக்தி அதிகம் என்று பொருள். அதுபோல பகவான் இங்கே சொல்கின்றார், மிகவும் மோசமான செயல்களை செய்தாலும் அவன் பக்தி துண்டில் திடகமாக இருந்தால் அந்த பக்தி துண்டு செய்கின்ற பக்தி துண்டு அந்த மோசமான செயலை தூய்மைப்படுத்திவிடும் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கின்றார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா பக்தி துண்டு அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி நாம தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் அந்த பதத்தில் வந்து யாரும் வந்து தவறுதலாக புரிந்து கொண்டு பரவாயில்ல பகவான் நாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்பு காரியத்திலையும் செய்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்தி பண்ணுறது, இல்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்லியிருக்காருங்க எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தவறுதலாக புரிந்து கொண்டு எந்த விதமான தவறுதல்களையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ பிரபுபாதர் சொல்லுகின்றார் பொருளுரில், நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ரயிலுக்கு வந்து ரெண்டு தண்டவாளங்கள் இருக்கின்றதோ அதுபோல் நமக்கும் இரண்டு பாதைகள் இருக்கிறது. என்னென்ன பாதை அப்படின்னா ஒன்று வந்து பக்தி பாதை, அதுக்கப்புறம் வந்து சாதாரண வாழ்க்கை சமூக செயல் அப்படின்னா நம்ம வந்து அலுவலகத்துக்கு போகணும், வந்து பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், மனைவி மக்களை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் இது போன்ற செயல்களை வந்து ஒரு புறமும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட முக்கியமான சொரூபம் ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட செயல்கள் இன்னொரு புறமும் எப்படி ரயில் நிலையத்துக்கு ரயிலுக்கு வந்து ரெண்டு தண்டவாளம் இருக்கிறதோ அதுபோல் இரண்டு வழிகள் இருக்கின்றன, இரண்டு செயல்கள் நாம் செய்தே ஆக வேண்டும். அப்படி பக்தி தொண்டு செய்யும்பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இருந்தாலும் நம்ம சாதாரண செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது நம்ம அலுவலகத்திலோ எதிலையோ வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாய சக்தி, பகவானுடைய மாய சக்தி அப்படின்னா மிகவும் பலம் வாய்ந்தது. பகவான் எவ்வளோ பலம் வாய்ந்தவரோ அதுபோல் இந்த மாயை சக்தி வந்து மிக மிக பலம் வாய்ந்தது. யார் ஒருவர் வந்து பக்தி தொண்டு செய்கின்றாரோ அவர்களுக்கு வந்து மாயை எதுவும் செய்யாது. இருந்தாலும் பக்தி தொண்டு செய்யாத மனிதர்களுக்கு மாயை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக மிக கடினம். பகவானே சொல்கின்றார், இந்த மாயையை, இந்த சம்சாரத்தை கடப்பது மிக மிக கடினம் என்று பகவான் சொல்கின்றார். அதுபோல இந்த சாதாரண வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாயை சக்தியினால் கவரப்பட்டு ஒரு மனிதன் மோசமான செயல்களை செய்வதற்கு இந்த மாயை சக்தி தூண்டலாம். அப்படி தூண்டும் பொழுது அந்த மனிதனை தூக்கி நம்ம தூர போட்டுறக்கூடாது. இவன் வந்து மோசமான செயல்களை செய்து விட்டான், இவனை தூக்கி தூர போடுங்கள் அப்படின்ட்டு தூர போய் தூக்கி போட முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம கல்யாணத்துக்கு வந்து நல்ல ஜிலு ஜிலுன்னு ஒரு பட்டு, அதுக்கப்புறம் வந்து வந்து வேட்டி சட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க, மிக விலை உயர்ந்த அதுன்னு எடுத்து வந்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வேட்டி சட்டையிலையோ இல்லை பட்டுலையோ, ஜிலு ஜிலுன்னு இருக்கிற பட்டுலையோ, மிக உயர்ந்த பட்டு சேரை அந்த சேலையிலையோ ஏதாச்சும் ஒன்று பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு 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 சொட்டு இங்கு பட்டுருச்சு, இல்லைனா ஏதோ ஒரு அழுக்கு ஒரு சொட்டு பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்கன்னு. அப்போ அந்த மொத்த சேலையும் தூக்கி கடாசிடுவோமா, இல்லை அந்த வேட்டு சட்டை மொத்தமும் தூக்கி கடாசிடுவோமா? ஏ, இங்கே ஒரே ஒரு சின்ன அழுக்கு இருக்குதுப்பா, நம்ம தூக்கி கடாசிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப காசு போட்டு நம்ம வந்து கல்யாண சேலை வேற, கல்யாண வேட்டு சட்டை வேற, இதை நம்ம தூக்கி போட்டுருவோமா? தூக்கி போட மாட்டோம். இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அதை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சோப்பு வச்சு லேசாக வந்து நம்ம அலசணும் அப்படின்னா அந்த அந்த அழுக்கு வந்து போய்விடும். அதுபோல இங்கே பகவான் சொல்லுகின்றார், ஒருவன் மோசமான செயல்களை செய்தாலும் அவன் திடமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருந்தான் அப்படின்னா, பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருந்தான் அப்படின்னா, எப்படி சேலையில் வந்து சின்ன ஒரு அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை தொடச்சி எடுத்துட்டு சரி செய்து விடுகிறோமோ, அதுபோல ஒருவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருந்தான் அப்படின்னா பகவான் சொல்லுகின்றார், சர்வசாகம் ரதிசன்னவிஷ்டோ மத்தஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. பகவான் சொல்லுகின்றார், ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கின்றார். பகவான் பக்தர்கள் மிக மிக நேர்மையாக இருப்பதை பார்த்து அவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, பக்தன் அடடே, எப்பதாவது தவறுதலாக ஏதாவது ஒரு தப்பு காரியத்தை செய்து விட்டாலும் பக்தன் என்ன நினைக்கின்றான் அப்படின்னா, அடடே நான் தவறு செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தப்படுகின்றான். அப்படி வருத்தப்பட்டு நேர்மையாக இருப்பதை பார்த்து பகவான் உதவி செய்கின்றார். பகவான் வந்து ஹிருதயத்திலே உட்கார்ந்திருக்கார். ஹிருதயத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த ஆத்மா வந்து தவறு செய்ததிலிருந்து பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, தூய்மைப்படுத்துகின்றார். அதுக்கப்புறம் அவனை வந்து தண்டனை கொடுப்பதில்லை, மன்னிக்கின்றார் பகவான். அப்படி மன்னித்து அவனை தூய்மைப்படுத்தி அவன் பக்தி தொண்டில் மீண்டும் அவன் திடகார்த்தமாக இருக்கின்றான். அதனால தான் நம்ம எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணம், கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்லி நம்ம பக்தி தொண்டில் ஈடுபட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை சாதுக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. பகவானுடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை, அவர்கள் சாதுக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படி சாதுக்கள் தவறுதலாக ஏதேனும் செய்துவிட்டாலும் அவர்கள் மிகவும் அந்த தவறை நினைத்து மிகவும் வருத்தப்படுவார்கள். நம்மளே வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல வருத்தப்படணும், அடடா நான் செஞ்சுருக்க கூடாது அப்படின்ட்டு முதல்ல வருத்தப்படணும். அப்படி வருத்தப்பட்டாலே நம்ம செஞ்ச தவறுதலிருந்து 50% மன்னிக்கப்பட்டு விடும். கிட்டத்தட்ட 50% வந்து பகவான் என்ன பண்ணுகின்றார், மன்னித்து விடுகின்றார். இந்த ஆத்மாவுக்கு தண்டனை கொடுப்பதில்லை. எவன் ஒரு மனிதன் ஒரு செயலை செய்துவிட்டு அடடே நான் தவறு செய்து விட்டேனே அப்படின்னு இந்த தவறிலிருந்து வெளிவர்றதுக்கான முயற்சிகள் செய்கிறான் இல்லையா, அந்த ஆத்மாவுக்கு வந்து பகவான் முழு தண்டனையும் கொடுப்பதில்லை. அவனை வந்து அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றான். அதனால் முதல்ல நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா முதல்ல வருத்தப்பட வேண்டும். அடடா நான் செஞ்சிருக்கவே கூடாது, இப்படி செஞ்சிட்டேனே, இதுக்கப்புறம் நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். அப்போ அடுத்தது என்ன யோசிக்கின்றான் அந்த பக்தன் அப்படின்னா, இதை நான் ஏன் செய்தேன், நான் இந்த தவறுகளை ஏன் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறு செய்ததுக்கான காரணத்தையும் தேடுகின்றான். அப்படி தேடும் பொழுது அப்போ நம்ம பாட்டுக்கு தவறு செஞ்சிட்டோம், சரி பரவாயில்ல போனது போயிடுச்சு அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவையும் தவறு செஞ்சாலும் செஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணுறான் பக்தன் அப்படின்னா, அவன் வழியை தேடுகின்றான், நான் எதனால் வந்து தவறுதல்கள் செய்தேன் நான் வந்து அசர் சங்கம், தேவையில்லாத மனிதர்களுடன் பழகினேனா, அந்த பழக்கத்தின் காரணமாக தவறு செய்து விட்டேனா அப்படின்னு அவன் ஆராய்ச்சி செய்கின்றான். அப்படி ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கின்றான், நான் வந்து இந்த காரணத்தினால் நான் இந்த தவறுகளை இழைத்து விட்டேன், அதனால் வந்து இந்த காரியத்தில் நான் இதுக்கப்புறம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைத்து அவனுடைய பக்தி துண்டை அதிகப்படுத்துகின்றான். பகவான் இங்கே சொல்கின்றார், அனன்ய பாக், அனன்ய பாக் அப்படின்னா எப்படி திடமான பக்தி துண்டு, திடமாக அவன் வந்து தீர்மானத்தில் திடமாக உள்ளான் என்று பகவான் இங்கே கூறுகின்றார். அதனால் அவன் வந்து பக்தி துண்டை திடகார்த்தமாக அவன் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவன் செய்த அந்த மோசமான செயல்களிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்டு அவன் மீண்டும் பரமஹம்ச நிலையை வந்து அடைகின்றான். அதனால் நம்ம இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வேணுமென்னே வந்து தப்பு காரியத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. கிருஷ்ண பக்தியை வைத்து நம் தவறுதல்களை என்றைக்கும் வந்து இழைக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு தப்பு காரியம் செஞ்சுட்டு பகவான் கடவுள் மேலே வந்து குதத்தை போட்டுறது, எல்லாம் அவன் செயல், நான் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் எல்லாம் அவன் செயல் அப்படின்னா வந்து நல்லது கெட்டதுக்கும் எல்லாம் அவர் தானே, அவர் தானே என்னை தூண்ட சொல்கிறாரு. அவன் என்ன சொல்லுவான், சில பேர் வந்து இந்த மதி மயங்கி என்ன சொல்லுவான், பகவான் உள்ளே இருக்காருங்க, அவர் தாங்க தூண்டுறாரு, இதை செய்ய அப்படின்னு சொல்கிறாரு, நான் செய்கிறேங்க அப்படின்னு பகவான் மேலே வந்து தலையில் வந்து பாரத்தை நம்ம வந்து போடக்கூடாது. அதனால் வந்து இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, எவன் ஒருவன் வந்து திடகார்த்தமாக பக்தி செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் தவறுதலாக ஏதேனும் தவறுதல்களை செய்துவிட்டால் அவர்களை வந்து தூக்கி தூரத்து போடாமல் அவர்களை மன்னிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவர்கள் திடமான கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டிருப்பதால் அவர்கள் மெது மெதுவே அவர்கள் வந்து நல்ல நிலைமையை அடைவார்கள். அவர்களை சாதுக்கள் என்றே என்றைக்கும் வந்து நாம் கருத வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.